الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله صدق الله العلي العظيم. الله من الذي يارك ليه அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட, விளக்கப்பட்ட, பாவமென்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்ற அத்துணை வகையான பாவங்களை விட்டும், விளக்கல்களை விட்டும், தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த உலக வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை குரானும் சுன்னாவும் எங்களுக்கு மிகத் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இரண்டு வகையான பாதைகள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ரெண்டு வழிகள் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டு வழியில் எந்த வழியிலும் உங்களுக்கு வாழ முடியும். அந்த சாய்ஸ், அந்த ஃப்ரீடம், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பாதைகள், எந்த பாதையை என்னுடைய பாதையாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகின்றேன், எந்த வழியை என்னுடைய வழியாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகின்றேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு சாய்ஸாக, ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் புறக்கி எடுத்துக் கொள்ளலாம். வனஃபின் வமா தவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் ஒருத்தர் சொல்லுகின்றான், மனிதனுடைய ஆத்மாவை நாங்கள் படைத்தோம், மனிதனுடைய ஆத்மாவை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். அந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு நல்லதையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம், கெட்டதையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். நீங்க யாரிடத்திலும் ஃபத்வாக்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய மனதை தொட்டு மனசாட்சியை கேட்டால் அந்த மனசாட்சி உங்களுக்கு அழகான ஃபத்வா கொடுக்கும். இஸ்தஃப்தி கல்பக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றவரிடத்தில் போய் கருத்துக்களை கேட்பதற்கு முன்னால், ஃபத்வாக்கள் கேட்பதற்கு முன்னால், உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே உனக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய உன்னுடைய உள்ளத்திலே கேட்டுப்பாரு, நான் செய்வது சரியா இல்லையா. மனிதனுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் ரெண்டையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம், அது சரியாகத்தான் சொல்லும், அது சரியாகத்தான் சொல்லும், பிழையாக சொல்லவே மாட்டாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அப்படித்தான் வாழ்க்கையாக அமைத்து வைத்திருக்கிறார். இதுல யாருக்குமே கம்பல்சரி இல்லை, இதுல யாருக்குமே கட்டாய பாடு இல்லை. நீங்க முஸ்லீம்களாகத்தான் வாழ வேண்டும், நீங்க வட்டி இல்லாமத்தான் வாழ வேண்டும், நீங்க மது இல்லாமல்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி யாரையுமே யாரும் நிர்பந்திக்க முடியாது. அல்லாவும் நிர்பந்திக்க இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டு வழியையும் காட்டி இருக்கின்றேன், உனக்கு ரெண்டையும் சூஸ் பண்ணி கொள்ளேனும், ஆனா ரெண்டு வழியில போனால் அதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டார். முடிவும் இப்படித்தான் இருக்கும். இந்த வழியில போனவர்கள் வரலாறு படைப்பார்கள், இந்த வழியில போனவர்கள் அவர்கள் நாசமாகி விடுவார்கள், அவர்கள் இல்லாமலாகி விடுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை.
நல்லதையும் எடுத்துக் கொள்ளலாம், கெட்டதையும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ரெண்டு இறக்கைகள் இருக்கிறது, ரெண்டு இறக்கைகள். இந்த ரெண்டு இறக்கையும் எனக்கும் உங்களுக்கு நல்லவனாக வாழ்வதற்கு தேவை. இந்த ஜும்மாவில நான் ஆரம்பத்தில் ஜும்மா அந்த குர்ஆனுடைய திருவசனத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இரண்டு இறக்கைகளையும் சொல்லுகிறார். நல்லவனாக வாழ்வதற்கு இரண்டு இறக்கைகள் வேண்டும். அந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு உங்களுக்கு நல்லவர்களாக வாழ முடியும். يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه ஜும்ஆவுடைய தினத்தில் உங்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஹய்யால ஸலா தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள். அஸ்ஸலாது ஜாமியா ரஹ்மக்குமுல்லாஹ் என்று சொல்லி உங்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்ல இல்ல தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோடு சொல்லி இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இன்றைக்கு கொஞ்சம் விளங்குவோம். அல்லாஹ் சொல்ல இல்ல தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள். முஅஸ்ஸின் அழைப்பு விடுத்தாரு தொழுகைக்கு வாங்கோண்டுதான். ஹய்யால ஸலா தொழுகைக்கு வாருங்கள், அதுல உங்களோட வெற்றி இருக்கிறது. ஹய்யால ஃபலா அதுல உங்களோட வெற்றி மறைந்திருக்கிறது. தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறாரு, ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க விரைந்து சொல்லுங்கள். எதுக்கு தெரியுமா? அல்லாஹுவை விக்ரு செய்வதற்காக, அல்லாஹுவை விக்ரு செய்வதற்காக. அல்லாஹுடைய விக்ரின் பக்கமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சுபஹானல்லாஹ். தொழுகையினுடைய நோக்கம் கீழே விழுந்து எழும்புவது அல்ல, சில அசைவுகள் அல்ல. நாங்கள் ஃபிக்ஹுடைய பாடம் நடத்தும் பொழுது தொழுகைக்கு வரைவிலக்கணம் செல்லுவோம். தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் வெளிப்படையான வரைவிலக்கணம். தொழுகையினுடைய யதார்த்தமான வரைவிலக்கணம் என்ன என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து சொல்லுங்கள். தொழுகையினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுவை ஞாபகப்படுத்துதல், அல்லாஹுவை திக்ரு செய்தல், அல்லாஹுவை பற்றி ஒரு ஞாபகம் ஊட்டுதல், அல்லாஹுவை பற்றி ஞாபகத்தை கொண்டு வருவது. குர்ஆன் சொல்லுவது, இன்னமிடத்தில் சொல்லுகிறது, அக்மிஸ் ஸலாத்த லிஸிக்ரி, என்னை ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்ப நாங்க யோசிக்கணும், நான் சுபஹு தொழுது, எந்த சுபஹுடைய தொழுகையில அல்லாஹுடைய சிந்தனை எனக்கு எட்டுடைய தடவைகள் வந்து போனது, என்னுடைய சுபஹுடைய தொழுகை எப்படி இருந்தது, என்னுடைய சுபஹுடைய தொழுகையில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததா? வாழ்க்கையில அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுதல், அல்லாஹுவை விக்ரு செய்தல், அல்லாஹுவை நினைத்து பார்த்தல், இது தான் வாழ்க்கையில முதலாவது இறக்கை. இதுதான் சொல்லப்பட்டீங்க. ஜும்மாவு கலைக்கப்பட்டா நீங்க வந்து சுஜூதிலையும் ருக்குகளையும் இருந்து விழுந்து விட்டு போவது அல்லாவுக்கு தேவையில்லை. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான், என்னுடைய ஞாபகம் ஊட்டுதல் இல்லாமல், என்னுடைய சிந்தனை இல்லாமல், என்னை பற்றிய ஞாபகமே அவர்களுக்கு வராமல் தக்பீர் கட்டி சலாம் கொடுத்த தொழுகையை முடித்துக் கொண்டார்களே, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழாதவன் நல்ல நரகத்துக்கு போறது, தொழுது கொண்டே ஒரு கூட்டம் நரகத்துக்கு போவார்கள். மறந்த நிலையில எந்த ஞாபகமும் இல்லை, எத்தனை ரகாத்து தொழுதுன்னு தெரியாது, என்ன ஓதினு தெரியாது, என்ன அர்த்தமும் புரிய இல்லை. ஏதோ அன்றைக்கு படித்த தொழுகை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது, கபர் வரைக்கும் இருக்கும். அந்த தொழுகையை ஒரு கணமாவது, இந்த தொழுகை இவ்வளவெல்லாம் தொழுகும், இவ்வளவெல்லாம் தொழுகைக்காக வேண்டி வந்து போயும் என்ற வாழ்க்கையில இந்த தொழுகை என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு மனிதனை மானக்கேடான கர்மங்களை விட்டு பாதுகாக்கும். பாவத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் குர்ஆன் பரிந்துரைக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா என்னட தொழுக அப்படி மாத்தி இருக்குதா? என்னட தொழுக, என்னட தொழுக, என்னட வாழ்க்கையில புறம் பேசுவதற்கு திரையாக ஆகிட்டுதா? ரீபத்து பேசுவதற்கு திரையாக மாறிவிட்டதா? கோல் செல்லுவதற்கு தடையாக இருக்கிறதா? கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு துணையாக இருக்கிறதா? தொழுது கொண்டே கண்ணால பாவம் செய்கின்றோமே, தொழுது கொண்டே கண்ணால பாவத்தை பார்க்கிறோமே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் யோசிக்க வேண்டும். இவ்வளவு நாளாக தொழுகிறோம், 15 வருடத்திலிருந்து தொழுகை கடமையாகிவிட்டது, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொழுகிறோம் என்ற தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? தொழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சபிக்கிறதே, அப்படிப்பட்ட தொழுகையாளியா நான்? அல்லது சில தொழுகையாளிகளை குர்ஆன் வர்ணிக்கிறது, இறை பக்தர்கள், இறை நேசர்கள், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க, அல்லாஹ் சொல்லுகிறான் இறந்த காலத்தில். இதற்கு பிறகு பிறக்க இருக்கின்றவனை பார்த்து சொல்லுகின்றான், நானும் நீங்களும் பிறப்பதற்கு முன்னால் இறக்கி வைத்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான் என்னை பற்றி, உங்களை பற்றி. கது அஃலஹல் முஃமினூன், நீங்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல இல்ல, முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்ல இல்ல. ஏனென்றால் தொழக்கூடிய எல்லாரும் முஃமீன்கள் அல்ல, தொழக்கூடிய எல்லாரும் முஃமீன்கள் அல்ல. பள்ளி வாசல்கள் நிறைந்து வழிந்து நிரம்பி இருக்குது, அவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு பெருமை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழக்கூடிய மக்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய தொழுகைக்கு உள்ள உள்ளச்சமும் இறையச்சமும் பயபக்தியும் குஷூவும் ஹுபூவும் நிறைந்து வழிந்து இருக்கும். தக்பீர் கட்டினாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாங்க தக்பீர் கட்டினோம், எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. நாங்க தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால கடையில் இருந்தோம், ஒன்றும் காலுக்கு கேட்க இல்லை. முன்னால வந்து போன மனைவியும் விளங்க இல்லை, முன்னால வந்து போன பிள்ளையும் விளங்க இல்லை, முன்னால வந்து போன எதுவும் விளங்க இல்லை. அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கச்சிதமாக முறையாக வந்த யாவாரியை கவனித்த நிலையில வியாபாரம் செய்து முடித்து விட்டோம். அதுக்கு பிறகுதான் நடந்தது என்னன்னே தெரியும். அந்த அளவுக்கு கச்சிதமாக வியாபாரம் செய்கின்றோம். ஆனா அங்க யார் என்று விளங்க இல்லை. தலுவைக்காக வேண்டிய தக்பீர் கட்டி விட்டால் ரெண்டு கூட்டம், நாங்க ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிடுவோம். இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. நான் எனக்குமாக பேசுகின்றேன், உங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, எனக்குமாக வேண்டி பேசுகின்றேன். நாங்க எல்லாரும் சொல்ற வழக்கம் ஹுஷு ஹுபு என்றால் என்ன? ஹுஷு ஹுபு என்றால் என்ன? ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு பௌத்த விகாராதிபதி, இந்த குர்ஆனுடைய ஆயத்தோதி விளக்கம் சொன்னார் என்ற ஆயத்தை அவர் அரபிலே ஓதி அதுக்கு விளக்கம் சொன்னார். அவர் சொன்னாரு, ஹுஷூஹு என்பதற்கு ஏன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் தக்பீர் கட்டி தொழுகைக்காக நின்று விட்டால், அவர் சொன்னார் என்னிடம் விகாரைகள்ல இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள் இருக்கிற, அதற்காக வேண்டி நாங்கள் நின்றுட்டா மக்கள் ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிடுவாங்க. ஒரு கூட்டம் இறந்த காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இறந்த காலம், நான் எப்படி பணக்காரனானேன், நான் எப்படி தொஸ்தானேன், என் சின்ன காலம் எப்படி இருந்துச்சு, நான் கல்யாணம் முடிச்சப்பட எப்படி இருந்தேன், என் மாமா எப்படி இருந்தாரு என்று சொல்லி ஒரு கூட்டம் இறந்த காலத்துக்கு போயிடுவாங்க. இறந்த காலத்தை பத்தி யோசித்துக் கொண்டே தொழுக முடிச்சிடும். இன்னும் ஒரு கூட்டம் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்கும், பாடசாலை தொடக்குமா, இந்த கொரோனா நெடிச்சா என்ன நடக்கும், தொழிலுக்கு என்ன ஆகும், நாளைக்கு திங்கட்கிழமை 8ஆம் தேதி இருக்கிற செக்கெல்லாம் பாஸ் ஆகுமா? நாளைக்கு நாளண்டைக்கு நடக்கிருக்கிற திருமணத்துல எல்லாம் ஆரோக்கியமாக நடந்து முடியுமா? அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆனா என்ன செய்யறது? ஒரு கூட்டம் இறந்த காலத்துல, இன்னமொரு கூட்டம் எதிர்காலத்துல, நிகழ்காலத்துல யாரும் இல்லை. நான் இப்ப என்ன செய்யறேன்? நான் இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? இப்ப நான் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறேன்? எந்த பேச்சை யாரு கேட்கிறான்? எந்த பேச்சுக்கு யாரு பதில் சொல்றான்? யாருடைய அழைப்பை ஏற்று இங்க நான் வந்திருக்கின்றேன்? யாருக்கு முன்னால் நிற்கின்றேன்? சுபஹானல்லாஹ். ஒன்றோ இறந்த காலத்துல, ஒன்றோ எதிர்காலத்துல, நிகழ்காலத்துல யாரும் இல்ல சொல்றாரு. நிகழ்காலத்தில் இருந்த நிலையில் ஒரு செயல்பாட்டை செய்து முடிப்பதற்கு பெயர் குஷூஹு. நிகழ்காலம், ஒரு சாப்பாட்டு கவலத்தை எடுத்து வாயில போடுகின்றோம், நிகழ்காலத்தில் இருந்து போடுங்கோ. அல்ஹம்துலில்லாஹ், எத்துணை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சாப்பாடு இல்லாம உலகத்தில மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டணியில மௌத்தாகிறார்கள் மக்கள் அமெரிக்காவில் என்று சொல்லி நாங்கள் செய்தி படிக்கின்றோம், நாங்கள் தகவல் கேட்கின்றோம். ஆனா எங்களை வீட்டுல சாப்பாடு வீசப்படுகிறது, ருசியான சாப்பாடு சாப்பிடுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம்மில் ஒரு சிலர் தான் ருசிக்கு சாப்பிடக்கூடியவர்கள், நம்மில் ஒரு சிலர் தான் ருசிக்காக வேண்டி சாப்பிடக்கூடியவர்கள், நம்மில் பெரும்பான்மையானவர்கள் பசிக்காக வேண்டி சாப்பிடக்கூடியவர்கள். எங்களுடைய வீட்டில் நாங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவதாக இருந்தால் அது ருசிக்கு சாப்பிடுகின்றோம், ஆனால் அந்த வாழைப்பழத்தை விட்டு வாழக்கூடியவர்கள் பசிக்காக வேண்டி நிற்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், விதவிதமான பழவர்க்கங்களை வாங்கி சாப்பிடுகின்றோமா? அது மாம்பழமாக இருக்கட்டும், ஒரஞ்சாக இருக்கட்டும், வெப்பல் பழமாக இருக்கட்டும், இதை நாங்க வாங்கி சாப்பிடுகின்றோம். நாங்க சாப்பிடுறது பசிக்காக வேண்டி அல்ல, நாங்க சாப்பிடுறது ருசிக்காக வேண்டி, நாங்க சாப்பிடுறது சாப்பிட்டது செவிபாடடைவதற்காக வேண்டி. ஆனா அதை விற்பவன், அதை விற்கிறவரு ஏன் தெரியுமா விற்கிறாரு? பசிக்காக வேண்டி விற்கிறாரு. அவருடைய புள்ள பசியில, அவருடைய மனைவி பசியில, அப்படிப்பட்ட நிலையில இருந்து அதை விற்கிறாரு. நான் அதை ருசிக்காக வேண்டி வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கோ, ஒரு கவலை உணவெடுத்து வாயில போடும் பொழுதும் கூட சிந்திக்கோணும், யோசிக்கோணும். எப்படி யோசிக்கோணும் தெரியுமா? அல்லாஹ் இந்த சாப்பாட்டை எனக்கு தந்தானே, ஆனா இப்படிப்பட்ட ருசியான சாப்பாடு இந்த வாப்பா உம்மக்கு கூட சாப்பிட கிடைக்க இல்லை. அவர்கள் அவர்கள் ஒரு கூட்டம் உலகத்தையே பாவிக்காம அனுபவிக்காம கபருக்கு போய்த்தாங்க, கபருக்கு போய்த்தாங்க. வெளிவாசலுக்கு போறோம், வெளிவாசலுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்திப்பீர்கள். திக்ரு அல்லாஹுடைய முக்கியம், அல்லாஹுடைய திக்ர, சாப்பிடக்குள் அல்லாஹுடைய திக்ர. இந்த சாப்பாடு அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான்? ருசிக்கு சாப்பிட தந்திருக்கின்றான். நாங்க ருசிக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே, பசிக்கு சாப்பிட மக்கள் சாப்பாடு இல்லாம மௌத்தாகி கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுதல், இது ஒன்று. வெளிவாசலுக்கு போறோம், வெளிவாசலுக்கு போய் வெளியே வரக்குள்ள ஒரு துஆ ஓதுவோம். நான் அன்பாக சொல்லுகின்றேன், நிகழ்காலமாக இருந்து அந்த துஆவ ஓதுவோம், நிகழ்காலத்தில இருந்து ஓதுவோம். வெறுமனே ஒரு வாய் சொல்லாக இல்ல, ஒரு சடங்காக இல்ல, ஒரு பழக்கத்தில் வந்த துவா இல்ல, யதார்த்தமாக விளங்கி வெளிவாசலுக்கு போய் வரக்குள்ள ரெண்டு துவா இருக்கு. சுன்னத்தான துவாக்கள் ஹதீஸ்ல ரெண்டு இருக்கிறது. ஒன்று ஊஃபரானக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன், உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன். நான் அன்பாக சொல்லுகின்றேன், இங்கு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும், கொஞ்சம் வாழ்க்கையில அன்றாட மோதக்கூடிய துவாக்கள், தொழுகையில அன்றாட மோதக்கூடிய, தொழுகையில ஒன்றாட மோதக்கூடிய குர்ஆனுடைய சூராக்கள், நாளாந்த மோதக்கூடிய சூரா யாசீனாக இருக்கலாம், சூரத்துல் வாக்கியாவாக இருக்கலாம், சூரத்துல் முல்காக இருக்கலாம், இந்த சூராக்களுடைய அர்த்தத்தை மேலோட்டமாக சரி கொஞ்சம் விளங்கிக்கும், மேலோட்டமாக சரி கொஞ்சம் விளங்கிக்கும். என்ன ஓதுறாங்க? பைலட்டுக்கு பயிற்சி வரக்கல துவா பாடம், என்னோட வீட்டுள்ள சின்ன புள்ள, அதாவது மக்தபுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போற சின்ன புள்ளைக்கு பாடம், பாப்பக்கும் பாடம், ஆனா ரெண்டு பேருக்கும் அறுத்தம் தெரியாது. என்ன தோதுன்னு தெரியாது, என்ன தோதுன்னு தெரியாது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், குரான் கையில இருக்குது, இந்த பள்ளி வாசல்களை குரானுடைய இடமாக மாற்றுப்போ. தகுதியான போதுமான உலமாக்கல் இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு இந்த உலகத்துல இந்த பள்ளி வாசல்களை அயாத்தாக்குங்கோ. இந்த பள்ளியில குரானுடைய மொழி, குரான் சொல்லக்கூடிய போதனைகள், குரான் சொல்லித்தரக்கூடிய யதார்த்தங்கள், குரான் இருக்கக்கூடிய நாலேஜ், குரான் இருக்கக்கூடிய அறிவு, குரான் வாழ பத்தி பேச இல்ல. குரான் வாழ் என்ற வார்த்தை குரான்ல எங்கே இல்ல. ஆயுதம் குரான்ல எங்கே காட்ட மாட்டீங்க, குரான்ல அம்பு குரான்ல காட்ட மாட்டீங்க. ஆனா குரான்ல பேனா இருக்குது, பேனா. இந்த பேனாவை அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறான். குரானுடைய ஆரம்ப அஞ்சு ஆயத்துல இக்ரா இஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஆரம்பமாக இறங்கின குர்ஆன்லையும் அல்லாஹ் பேனாவை சொல்ல மறக்கவில்லை. அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு அறிவு சொல்லி தந்த அல்லாஹ். குர்ஆன்ல மையப்பத்தி இருக்குது, இங்க பத்தி, இங்க மை குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத் ரப்பி. ஏழு கடல்ல இருக்கிற தண்ணியும் மையாக மாறிவிட்டாலும், எழுத படிக்க தெரியாத சமூகத்துக்கு இறங்கின குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் பேனாவை பற்றி சொல்ல மறக்கவில்லை, மையை பற்றி சொல்ல மறக்கவில்லை, சாலை பேப்பரை பற்றி சொல்ல மறக்கவில்லை. சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஆனா எங்கட பள்ளி வாசல்களுக்குள்ள பேனாவும் கிடையாது, குர்ஆனுடைய தஃப்ஸீரும் கிடையாது, அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த எந்த வகையான கற்கை நெறிகளும் எங்கட பள்ளிகளுக்குள்ள இல்ல. எங்கட பள்ளிகள் யாருடைய கையில் இருக்குது? மிக யதார்த்தமாக பேசுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். நான் சென்ற வாரம் ஜும்மாவில கூட குறிப்பிட்டேன், எங்களுடைய பள்ளி வாசல்களுக்குள்ள மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான பாதைகள் அமைத்திருக்கின்றோம். வீல் சேர்ல பள்ளி உள்ளுக்கு மக்களுக்கு வரலாம், கம்ப உண்டி உண்டி வாரவர்களுக்கு பள்ளி உள்ளுக்கு வருவதற்கான வழிகளை அமைத்திருக்கின்றோம். ஆனா எங்கட சமூகத்தில் வாழக்கூடிய யூத், வாலிபர்கள், அடுத்த தலைமுறையினர் பள்ளியுள்ளுக்கு வருவதற்கான பாதைகள் இன்னும் வெட்டப்படவில்லை. அவர்களுக்கு பள்ளியில் இடம் இல்லை, அவர்களுக்கு பள்ளியில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அன்பாக சொல்லுகின்றேன், அரவணையுங்கள், அன்பாக சொல்லுகின்றேன். எங்களுடைய பள்ளி வாசல் பேனாக்களுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளி வாசல்கள் புத்தகங்களுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளி வாசல்கள் தஃப்ஸீர்களுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளி வாசல்கள் குர்ஆனுடைய வகுப்புகளுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளி வாசல்கள் ஃபிக்ஹ் படிப்பதற்குரிய இடம், எங்களுடைய பள்ளி வாசல்கள் இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்குரிய இடமாக மாற வேண்டும். அந்த காலம் வர வேண்டும். நான் அன்பாக சொல்லுகின்றேன், நான் யாரையும் கண்டித்து பேசவில்லை, அப்படிப்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் என்னுடைய பேச்சை இதோடு நிப்பாட்டுவானான். யதார்த்தத்தில் சொல்லுகின்றேன், பள்ளி வாசல்களை ஜமாத்துகளுடைய, தரீக்காக்களுடைய, சிந்தனையாளர்களுடைய கேந்திர நிலையமாக ஆக்கிவிடாதீர்கள். அவைகள் இங்க நடக்கட்டு, பிரச்சனை இல்லை. அந்தந்த நிகழ்ச்சிகள், அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் இங்க நடக்கட்டு, பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு மட்டும் சொந்தமான இடமாக ஆக்கிவிடாதீர்கள். உலமாக்களுக்கு இடம் கொடுங்கள், கல்விமான்களுக்கு இடம் கொடுங்கள், வைத்திய ஆலோசகர்களுக்கு வந்து சொல்லுங்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு சொல்லுகின்றேன், வைத்தியர்கள் டாக்டர்களுக்கு சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். ஏண்ட கருத்தில் இல்லை, கிதாபுகள் இருக்கக்கூடிய கருத்து. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 600களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் மேதை, அவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஒரு கிதாபுல தாதுல் மஆதுல சொல்லுகிறாரு, வெள்ளிக்கிழமை நாளன்று ஒரு இமாம் ஹுத்பா ஓதுகிறாரு மக்களுடைய ஆத்மாவுக்காக வேண்டி, உல பரிசுத்திற்காக வேண்டி. அதே போல கிழமையில ஒரு நாள் வைத்தியர்கள் வந்து பள்ளி வாசல்களில் மக்களை ஒன்று சேர்த்து ஆரோக்கியமான வாழ்வு பற்றி அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வு, டாக்டருடைய பொறுப்பு சீனிக்கு மருந்து கொடுப்பதல்ல, சீனி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். டாக்டருடைய பொறுப்பு பெஷர் கூட்டினத்துக்கு பிறகு பெஷர் காரணத்துக்கு மருந்து கொடுப்பதல்ல அவர்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? பள்ளி வாசலை மையப்படுத்தி பள்ளி வாசலின் ஊடாக ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும். நோய் இல்லாத சமூகம் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய ஊருடைய பெருந்தன்மை என்ன தெரியுமா? இங்க ஜகாத்து வாங்கக்கூடிய மக்களும் இல்லை, எங்கட ஊர்ல டயபெட்டிக் பேஷண்டும் இல்லை. சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட கிட்னியை இழந்து பார்வையை இழந்து நோயாளிகளாக மாறி மண்ணறைக்கு போற மக்கள் என்னோட ஊர்ல இல்லை. என்னோட ஊர்ல இருக்கிறவர்கள் ஹெல்தியான ஆட்கள், நல்ல தெம்புள்ளவர்கள் என்ற நிலையில இருந்து நாங்கள் எங்களுடைய ஊரை கட்டி எழுப்ப வேண்டும். நான் சொன்னேன் பைத்துல் ஹலாவுக்கு போயிட்டு வாரீங்க. ரெண்டு துவா இருக்குது. ஒரு துவா என்ன தெரியுமா? என்னை பிழை பொறுத்தருமாயா, என்ன தௌபா செஞ்சீங்க, என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க, எதுக்கு இஸ்திக்பார் செய்றீங்க? உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், எதுக்கு இந்த மன்னிப்பு? எப்பயாவது சிந்திச்சோமா, டொய்லெட்ல இருந்து கொண்டு யூரின் பாஸ் பண்ணக்குள்ளையும் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நினைப்பதை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் இருந்து யோசியுங்கள். 8000 பேர் நாட்டில் இந்த ரெண்டு கிட்னியையும் இழந்த நிலையில் யூரின் பாஸ் பண்ணிக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கிட்னிய பங்கன் ஆக்குறதுக்கு ஒரு கிழமைக்கு அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் வேணும். அவர்கள் டயாலிசிஸ் செய்யணும், அப்பதான் யூரின் பாஸ் ஆகும், அப்பதான் அவர்களுக்கு கியோ ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் என்னை ஆக்கி விடாமல், என்னை தள்ளிவிடாமல், நான் போய் என்னுடைய தேவைக்காக வேண்டி அமர்ந்ததுமே எந்த கஷ்டமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம என்னுடைய யூரின் பாஸ் ஆகுது, யா அல்லாஹ் இதுக்கு என்னால் உனக்கு நன்றி செலுத்த முடியாது என்ன மன்னிச்சு போய் அம்மா. ஒன்று வாழ்க்கையில இரண்டு இறக்கைகள், ஒன்று தான் திக்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர், இரண்டாவது ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழணும், அல்லாஹ்வுடைய அருளோட வாழணும். நாங்க என்ன சொல்லுகின்றோம்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ வஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால் இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, ஓத வேண்டிய அவுராதிகளை எல்லாம் நீங்க ஓதி முடிச்சுக் கொண்டீங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? பந்தஷ்ரூபில் அர்தி வபதகூவின் ஃபதுலில்லா, ஜிக்ருல்லாஹை சொன்ன குர்ஆன் ஃபதுலுல்லாஹையும் சொல்லி இருக்கிறது. ஜிக்ருல்லாஹை சொன்ன குர்ஆன் ஃபதுலுல்லாஹையும் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு அளவு சொன்ன மார்க்கம், ஜகாத்துக்கு அளவு சொன்ன மார்க்கம், நோன்புக்கு அளவு சொன்ன மார்க்கம், ஹஜ்ஜுக்கு அளவு சொன்ன மார்க்கம், திருமண வாழ்வுக்கு அளவு சொன்ன மார்க்கம், எவ்வளவு சம்பாதிக்கோணும் என்று அளவு சொல்ல இல்லை. ஜிக்ருக்கும் அளவு சொல்ல இல்லை குர்ஆன், ஜிக்ருல்லாஹ்வுக்கும் அளவு சொல்ல இல்லை. ஃபஸ்குருல்லாஹ ஜிக்ரன் கஸீரா, சுப்ஹானல்லாஹ், ஃபஸ்குருல்லாஹ ஜிக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கள் என்று சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபதுதகூவின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை, ஹலாலான உணவை, ஹலாலான ரிஸ்கை, ஹலாலான உஜீவனத்தை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ரெண்டும் இருந்தால் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ முடியும். ஜிக்ருல்லாஹ்வும் இருக்க வேண்டும். அலா பிஜிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்ரை கொண்டுதான் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது, உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கிறது, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, உங்களுக்கு ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வு கிடைக்குது என்பதை குர்ஆன் சொன்னது போன்று உலகத்தில் ஒரு யாரிடத்திலும் கை நீட்டாமல், யாரிடத்திலும் யாசகம் கேட்காமல், யாருக்கும் சுபானம் இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, கை மேலிருக்கக்கூடிய கையாக அல்லாஹுடைய அருளை சம்பாதித்து பிறரை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல், பிறரை வாழ வைக்கக்கூடிய திறமை, வாழ வைக்கக்கூடிய பண்பு யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தலை நிமிர்ந்தவர்களாக வாழ்வார். எனவே வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வதற்கு இந்த ரெண்டும் தேவை. இதைத்தான் சூரத்துல் ஜும்ஆவினுடைய இரண்டாவது ஐந்துல ருகூல அல்லாஹ் சொல்லுகிறான், பக்கமாக விரைந்து வாருங்கள். தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால் பஜாருக்கு போய்த்து ஹலாலாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கை நிட்ட வேண்டாம். நான் பாப்பு அம்மாக்கு சொல்லுகின்றேன்,
பெற்றோருக்கு சொல்லுகின்றேன், எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ, உளமாக்களை பாவீங்கோ, உளமாக்கிட்ட மார்க்கத்தை படிங்கோ. என்னோட குழந்தைகள் சொல்லுவாங்க, வாப்பும் வாப்பா உமாவும் தாயின் மூலமாக வாப்பக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, வாப்பக்கு சொல்லுங்களேன் எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தர சொல்லி. யாரு சொல்றது? பிள்ளைகள் சொல்றாங்க, வாப்பக்கு சொல்ல சொல்லி நீங்க கூட பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க. முதலாவது மகனே, பாப்பட சொத்துல உனக்கு எந்த ஹக்கும் கிடையாது. அப்படி ஒரு ஹக்கு கேட்கிறண்டா, என்னோட வீட்டுக்கு வந்து பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறானே, அந்த பிச்சையும் நீ கேட்கிறதும் சமந்தான், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. வாப்பாட்டையும் மகனுக்கு கேட்க இயலாது. வாப்ப மௌத்தானா, அது வாப்பட சொத்தல்ல, அது அனந்தர சொத்து, அது எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அது வாப்பக்குரிய மசலாவில், அது மகனுக்குரிய குர்ஆனுடைய ஆயத்து. அந்த மகனை வாப்ப சரியாக வளர்த்திருப்பார் என்றிருந்தால் அவர் அந்த முறை பிரகாரம் அந்த சொத்தை வாப்பட மௌத்துக்கு பிறகு பங்கு போட்டுக் கொள்வார். இதை விளங்கப்படுத்துங்க பிள்ளைகளுக்கு. மகனே, போன்ற சுயமரியாதை என்ன தெரியுமா? எந்த சொத்திலையும் நீ தங்கி நிற்காதே. ஏண்ட சொத்து? அது ஏண்ட சொத்து? அது எனக்கு எதையும் செய்யலாம், பள்ளிக்கு கொடுக்கலாம், மதரசாவுக்கு கொடுக்கலாம், வேலைகளுக்கு கொடுக்கலாம், வீடு கட்டலாம். அது ஏண்ட விருப்பம்? அதுல நீ தலையிடாதே மகனே, அதை விட்டுடு. யாசகம் என்பது வீடு வீடாக போய் பிச்சை கேட்பதை விடவும் மோசமான யாசகம் தான் வாப்பாட்ட கேட்பது, மாமாட்ட கேட்பது, மனைவி அனுப்பி சீதனம் கேட்பது. சுபஹானல்லாஹ், கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். தலை நிமிந்து வாழ வேண்டும், தலை குனிந்து வாழக்கூடாது. பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறரிடம் உதவியுமே தங்கி வாழக்கூடாது. இப்படிப்பட்ட அழகான புத்திமதிகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் ஒரு சின்ன ஒரு கொத்துபா பிரசங்கத்தின் ஊடாக பேசி முடித்து விட முடியாது. ஆழமாக பேச வேண்டும், விரிவாக பேச வேண்டும், கலந்து ஆலோசி கலந்து பேச வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு வாழ்க்கை மனமாக வேண்டுமா? ஜிக்ருல்லாஹை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை மனமாக வேண்டுமா? ஃபதுலுல்லாஹை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஜிக்ருல்லாஹும் ஃபதுலுல்லாஹும் சேரும் பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில தலை நிமிந்து வாழ முடியும், வாழ்க்கையும் மனமாக இருக்கும், மௌத்தும் மனமாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம் அனைவரையும் ஆரோக்கியமான வாழ்வு கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக. நோயில்லாத வாழ்வை நசீபாக்குவாயாக. நீ விரும்பக்கூடிய தொழுகையை நசீபாக்குவாயாக. உன்னுடைய ஞாபகத்தோட தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. பாவத்தை மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக. பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக. நன்மையான கர்மங்களின் மீது ஆர்வத்தை ஆசையை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.